கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே எபிரேயர் 12:2 11:2 எபிரேயர் ஆக்கியம் சொல்லுவார், விசுவாசத்தின் மூலம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இன்றைக்கு விசுவாசத்தின் மூலம் நன்மை பெற்றார்கள். அது இன்றைக்கு நாம் விரும்புகின்ற ஒரு காரியம். நாம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு லாபத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் விசுவாசி நற்சாட்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறது ஒரு புதிய ஒரு அனுபவம். அது விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். விசுவாசத்தில் பலன் அடைவது, விசுவாசத்தில் சுகம் பெற்றுக் கொள்வது, விசுவாசத்தினால் மேற்கொள்ளுவது, இவைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவைகள் எல்லாமே விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றுக் கொள்வதற்கு தவறுவோமே ஆனால் வேறு எதை நாம் பெற்றுக்கொண்டாலும் அது வீண் என்பதை நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம், என்னுடைய விசுவாசத்தினாலே நான் பல காரியங்களை சாதித்திருக்கலாம், ஊழியத்திலே நான் ஒருவளை வளர்ந்திருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றுக்கொள்ள நான் தவறி இருப்பேனேயானால் என் ஊழியமும் சரிதான், பெற்றுக்கொண்டவைகளும் சரிதான், எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களாம், நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது நோவாவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆபேலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாம் பக்தர்கள் எல்லாரையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களை குறித்து வாசித்திருக்கிறோம். எல்லா பேரையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து ஒருவேளை அவனுடைய பலவீனத்தை சொல்லலாம், அவன் பெற்றுக்கொண்ட அடைந்த பல காரியங்களை நாம் சொல்லலாம், வெற்றியோடு அவன் யுத்த களத்தில் நின்றதை சொல்லலாம். ஆனால் தாவீதுக்கு காணப்பட்ட நற்சாட்சி என்கிற ஒன்று ஓங்கி இராவிட்டால் அது அவன் பெற்றுக்கொண்ட மற்ற எல்லாவற்றிற்கும் அது ஒரு கேடாக விளைவிக்க கூடியது என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே தான் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த நாளிலே நாம் ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை நாம் மறுபடியும் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், நானும் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் வேத வசனத்திலே ஆபிரகாமை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12 நிரம்ப அதிகாரங்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களிலே ஆபிரகாம் விழுந்து போனது உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் நற்சாட்சி பெற்றதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் ஆபிரகாமுக்கு நற்சாட்சி பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல கவனிங்க, எபிரேயர் 11:8 சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், ஆபிரகாம் உங்களைப் போல என்னைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனே தான். ஆபிரகாமுடைய முன் வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவன் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டு வந்தவன், விக்கிரகங்களை செய்து விற்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் ஆபிரகாம். ஆனால் இந்த விக்கிரகங்களின் மூலம் அவன் தேவனை கண்டுகொள்ள முடியாத விரக்தியிலே காணப்பட்ட போதுதான் யெகோவாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த யெகோவாகிய தேவன் ஒரு புறஜாதியாரோடு பேசும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் அபிதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவாரே ஆனால் ஒருவளை சண்டை போடுவோம் ஆண்டவரோடு, பலரிடத்திலே சென்று இப்படி எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவருடைய அழைப்பு அசட்டை பண்ணப்படும். ஆனால் ஒரு புற ஜாதியான் விக்கிரகங்களை செய்து விற்றுக் கொண்டிருந்தவன், விக்கிரக ஆராதனையிலே காணப்பட்ட ஒருவனிடத்திலே உண்மையான தாகம், யெகோவாவை உண்மையான தேவனை காண வேண்டும் என்று காணப்பட்ட போது ஆண்டவர் அவனிடத்திலே வந்து சொன்ன காரியம் என்னவென்றால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் அவனிடத்தில், நான் உன்னை குவைத்து கூட்டிட்டு போறேன், அமெரிக்கா கூட்டிட்டு போறேன் அப்படின்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. வேதவசனம் சொல்லுகிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியாதாம். இன்றைய விசுவாசம் எப்படி? ஆண்டவர் சொல்ல வேண்டும், ஆண்டவர் கூற வேண்டும், ஆண்டவர் அதை பட்டியலிட்டு தர வேண்டும், எதையெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்ல வேண்டும், என்னென்ன விதத்திலே அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் ஒரு புறஜாதியான், கர்த்தர் சொல்லுகின்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவன் என்னதென்றே தெரியவில்லை. எந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார் தெரியாது. அவனுக்கு எதற்காக அழைக்கிறார் தெரியாது. ஆண்டவருடைய கரத்தை எப்படி உணர முடியும் தெரியாது. ஆண்டவருடைய வல்லமையை எப்படி உணர முடியும் தெரியாது. எந்த பட்டியலும் கிடையாது. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எபிரேய ஆக்கியின் 11 முதல் வசனத்திலே விசுவாசத்தை கட்டி சொல்லுகிறான், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்னன்னு சொன்ன, எனக்கு முன்னால அற்புதங்கள் நடக்கணும். விசுவாசினா விசுவாசம், இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறவைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசமோ, பக்தர்களின் விசுவாசமோ, நமக்கு முன்னோர்கள் காணப்பட்ட விசுவாசமோ அப்படி இல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம் அது. ஆபிரகாம் அதை தான் உணர்ந்த. ஆண்டவரே நீங்க சொன்னாட்டாலும் பரவாயில்லப்ப, எங்களோட பேசுனீங்க இல்லையா, போதும் ஆண்டவரே. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஆபிரகாம் இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவன் செய்ததென்ன? தன் இனத்தாரை விட்டான், தன் வீட்டாரை விட்டான், தன்னுடைய சகலத்தையும் விட்டான். அவன் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தான். அவனுக்கு வீடு இருந்தது, அவனுக்கு குடும்பம் இருந்தது, அவனுக்கு கோத்திரம் இருந்தது. அவன் என்னைப் போல உங்களைப் போல ஒரு பாடுகள் உள்ள மனுஷன்தான். அவன் வித்தியாசமான ஒரு பிறவியும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தவுடன் ஆபிரகாம் செய்தது என்னவென்றால், இனத்தையும் தேசத்தையும் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தான் அறியாத ஒரு தேசம், ஆண்டவர் அழைத்த ஒரு தேசம், அதை நோக்கி அவர் புறப்பட்டார். இதுல ஆண்டவர் என்ன நற்சாட்சி இதிலிருந்து நீங்க பெற்றுக்கொள்றீங்க? ஆபிரகாமை தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவனுடைய ஆடு மாடுகள் தீவனமின்றி செத்து போனதில்லை. அவனுடைய காணப்பட்ட வேலைக்காரர் வேலைக்காரிகள், அவனோடு காணப்பட்ட உறவின் முறையார் யாருமே பட்டினியால் செத்து போனதும் கிடையாது. அவர்களை போஷித்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாம் நற்சாட்சி சொல்லுகின்றார், அவர் அழைப்பது உண்மையானால் அவர் நடத்துவார். நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவர் என்னை அழைத்த நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஆபிரகாமை போல அல்ல என்னுடைய நிலைமை. எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு தரித்திரத்தில் இருந்தபோது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் தான். ஆபிரகாம் அப்படி இல்லை, உயர்ந்த நிலையில் இருந்தான். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய குறையை அவன் உணர்ந்தபடியால் தான் உண்மையான தேவனை தேடினான். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவன் கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்தை மேற்கொண்டான். இன்றைக்கு இது உங்களுக்கு எனக்கு நற்சாட்சி. நீங்களும் நானும் இதை செய்வோமா? கொஞ்சம் யோசிங்க. என்னையும் உட்படுத்தி கேட்கிறேன். நம் விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு ஈடு இணையுள்ளதாக இருக்கின்றதா? ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை பட்டினி போடக்கூடாது, நான் துணிமணிக்காக யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், இன்னைக்கு கண்டிஷன் போட்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமோ இல்லையே, அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். லூக் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுவார். 46-49 வரைக்கும் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்னன்னு கேட்பார். கேட்டது சொல்லுவார், என்னிடத்துல வரீங்க, என் வார்த்தைகளை கேட்கிறீங்க, அவைகளின்படி செய்கிறவன், நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கவனிச்சிடுங்க, என் வார்த்தையை கேட்கிறான், கேட்டு அதன்படி செய்யாதவனோ இதோ மணலின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நமக்குள்ளால யோசித்து பார்ப்போம், நாம் கட்டுகின்ற விசுவாச வீடு எதன் மேல் இருக்கின்றது? கற்பாறை என்று சொல்லுவோமையானால் நம்மை நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. காரணம் என்ன? அவர் வார்த்தை சொல்லுவதை நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வித்தியாசமே இல்லை. அது எப்படி நான் நடக்க முடியும்? இது 21வது நூற்றாண்டு இல்லையா? இல்ல, நான் படிச்சுட்டனே, இல்ல வேலை கிடைச்சிட்டதே, இல்ல ஐஸ்வர்யம் இருக்குதே, இல்ல சொத்து இருக்கிறதே, இல்ல எந்த நிலைமையிலும் ஆண்டவர் அழைக்க வல்லவர். பாருங்க, பேதுருவையும் யாக்கோபையும் ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பிழைப்பு அது, அவருடைய வேலை அது, அவருடைய வரும் காலத்தின் சொத்து அது. ஆண்டவர் பார்த்து சொல்றார், எப்பா என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆபிரகாமன் சொத்து அது, கோத்திரம் சொத்து, சுதந்திரம் சொத்து, வீடு சொத்து, எல்லாம் அவனுடைய சுதந்திரம், அவனுடைய சொத்து அது, அவனுடைய செக்யூரிட்டிங்க, அவனுடைய பாதுகாப்பு அது. பேதுரு, யாக்கோபு, யோவான், அவருடைய பாதுகாப்பு இது. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேலையை விட்டுட்டு எப்படி போறது? பாதுகாப்பு. சொத்தை விட்டுட்டு எப்படி போகிறது? பாதுகாப்பு. வீட்டை விட்டுட்டு எப்படி போகிறது? பாதுகாப்பு. இனத்தை விட்டு எப்படி போவது? பாதுகாப்பு. ஆபிரகாம் விட்டது அவனுடைய பாதுகாப்பை. தேவன் அவனை கனப்படுத்தினார். பேதுரு, யாக்கோபு, யோவான் விட்டு விட்டு போனது பாதுகாப்பை. இன்னைக்கு இயேசுக்காக என்னத்தை இழந்திருக்கிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள், உன் விசுவாசம் என் விசுவாசம் இன்றைக்கு எதையுமே இழக்க செய்வது கிடையாது. அமிதமாக இழந்து விட்டால் என் தேவன் உயிருள்ளவரே அல்ல. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க சொல்றது அதுதான், பிள்ளைக்கு சுகம் கொடுக்கலையா, நீங்க உயிருள்ள தேவனா? ஐயா, நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் பிள்ளைகளை இழக்க கொடுத்தார்கள். நம்முடைய வார்த்தையில வந்த மிஷினிகள் பிள்ளைகளை மறைக்க கொடுத்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொகுசான கிறிஸ்தவ வாழ்க்கை இது. ஆபிரகாம் தேவனைத்தான நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன் பேரு தானே நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்மை சிந்தித்து பாருங்கள். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிற சாட்சி என்னன்னா, கவனிச்சிடுங்க, ஆபிரகாம் சொல்ற சாட்சி என்னன்னா, ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது உன்னுடைய பாதுகாப்பை எல்லாம் நீ விட்டுட்டு நீ போனால் உன்னை ஆண்டவர் கனப்படுத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார். நீ எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நான் அதற்கு சாட்சி என்று சொல்லுகிறேன். ஆனா இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பை விடுறது என்று சொல்லுவது கிறிஸ்தவ விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நான் விட மாட்டேன், நீங்க வேணா பாத்துடுங்க அப்படி என்று சொல்லுகிற சவால் விடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நானே வெட்கப்பட வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் காண்பித்த தேசம் என்று அல்ல, அவங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த தேசம். அந்த தேசத்துக்கு அவங்க போனாங்க. வேதவசனம் சொல்லுறது இது நர்சாட்சி. அடுத்து கவனிங்க, வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கை தெரியும். 75வது வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். 99வது வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு என்று பெயரிட்டான். இந்த ஈசாக்கு வளர்ந்து அவனுடைய டீனேஜ் வயசுல ஆபிரகாமுக்கு 110-115 வயசு ஆயாச்சப்ப இந்த பிள்ளை ஆண்டானை ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ பலி செலுத்து என்று கேட்கிறார். நிறைய நேரங்களில் நன்மை மட்டும்தான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்று நம்புகிறவர்கள் நாம். அப்படின்னா நம்ம யோபுவின் தேவனை தான் ஆராதிக்கிறோமா? ஏன்னா யோபு சொன்னார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாம். யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் பிசாசிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாம்னு கேட்டாரா? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருடைய கரத்திலிருந்து தீமையும் பெற வேண்டாமோ? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம்தாயா? ஒரு இமை பொழுது ஒரு துக்கம் நேரிடுமையானால் அது தேவன் கைவிட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாச சந்ததி ஷேம் இல்லைங்களா? வெட்கம். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ப பிள்ளை வளர்ந்துட்டான், எனக்காக நீ அவனை பலி செலுத்துன்னு கேட்கிறார் ஆண்டவர். இவனும் பாருங்க, விறகெல்லாம் எடுத்துட்டு போறான், பிள்ளைய கூட்டிட்டு போறான், மோரிய மலைக்கு சென்றுட்டான். பிள்ளை கேட்கிறான் இத்தனையும், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறான். அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நீ நடந்து வான்னா. மேல போய் பிள்ளைய கட்டுறான், கட்டி அவன் பலிபீடத்துல வச்சு விட்டான். வைத்து விட்டு கட்டியை ஓங்கும் போது ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்னும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்புக் கொடுத்த படியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? இங்க சொல்ற எஸ் இங்க கேட்கணும். கேட்கும்போது இந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் யாருக்கு பயப்படுறாங்க? தேவனுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லணும். சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? குட். விசுவாசத்தில் வளருகிறோமா? குட். இன்னும் சத்தமா சொல்லணும். என்ன இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போன ஆண்டவர் சொல்லல நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. அதற்கு இடையிலே நடைபெற்ற சம்பவங்கள் ஏராளம். அப்போது ஆண்டவர் சொல்லல, பலிபீடங்கள் கட்டினான், அப்போது ஆண்டவர் சொல்லல நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. ஏக சுதனை ஒப்பு கொடுத்தான், அப்போது சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நற்சாட்சி என்ன? யோபுவும் இதைத்தான் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கத்தான் இதை நான் சொல்லுகிறேன். நம்முடைய பின் சந்ததி நம்மை குறித்து சொல்ல வேண்டும். இவன் வாழ்ந்தது கர்த்தருக்காக, மரித்தது கர்த்தருக்காக. ஆனா நம்முடைய வாழ்வு உலகத்துக்காக, மரிப்பது உலகத்துக்காக என்று இருக்கக்கூடாது. இந்த விசுவாசம் நற்சாட்சியாக மாறினது காரணம் என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பிள்ளை, தனக்கு வயது 115. இந்த 115வது வயதுல ஒரு பிள்ளையை கொண்டு பலி செலுத்துவதற்கு இனிமேல் அவனுக்கு பிள்ளை கிடைக்கின்ற வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆபிரகாம் உணர்ந்து கொண்டான் என்னவென்றால், 99வது வயதில் எனக்கு பிள்ளையை கொடுத்தவர் தேவன் அல்லவா? அவர் 99 வயசுல தருவாரானா 200 வயசுலையும் தருவதற்கு வல்லவர். அதாங்க விசுவாசத்தின் நற்சாட்சி. இன்னைக்கு நமக்கு என்னன்னா, கிடைப்பதை விடாதே. எல்லாரும் சொல்லுவாங்க, புத்தி கட்டு போனாயே, வேலை கிடைச்சதா, எப்பேடு பட்டாலும் விட்டுறாத. காரணம் என்ன? நீ புத்திமானாக இரு, உலகத்துல புத்திமானாக இரு, விட்டுறாத. ஆண்டவருக்காக விடாத, விடாத, எதையும் விடாத. கர்த்தருக்காக இலக்காவிட்டால் தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதை அறிந்து. வேத புஸ்தகத்துல ஒருத்தரை காட்டுதாங்க, ஆண்டவருக்காக இழக்காமல், ஆண்டவருக்காக விட்டுக் கொடுக்காமல், ஆண்டவருக்காக சகலத்தையும் ஒப்பு கொடுக்காமல் ஆண்டுடைய நன்மையை பெற்ற ஒரு பாத்திரம் கூட கிடையாது. இந்த இடத்துல ஆபிரகாமுடைய நற்சாட்சி என்னன்னா, 99 வயதுல பிள்ளையை கொடுத்தவர் 200 வயதிலும் எனக்கு பிள்ளையை தர வல்லவர். அவர் கேட்கிறாரா, நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய கல்வியை தந்தவர் கர்த்தர் என்றால், வேலையை கொடுத்தவர் கர்த்தர் என்றால், சுகத்தை தருகிறவர் தேவன் என்றால், ஜீவனை அருளுகிறவர் தேவன் என்றால், நிச்சயமாக அவருக்காக நான் இழப்பேனையானால் அவர் மறுபடியும் எனக்கு தர வல்லவர். இதாங்க நற்சாட்சி, இதான் நற்சாட்சி. அடுத்து கவனிங்க, ஒரு முக்கியமான ஒன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 18 அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல வாசித்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளில் ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில உட்கார்ந்திருக்கிறாரு. பகலில் உஷ்ண வேளையில கூடார வாசல உட்கார்ந்திருக்கிறார். ஒருவேளை சின்ன நேப் எடுத்திருப்பாரா எனக்கு தெரியல. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிற அவர் கண்ணை ஏறெடுத்து பார்த்த போது. அப்படி என்று சொன்னால் அவர் பார்த்து கொண்டிருந்த போது அல்ல, ஒருவர்ல குனிந்திருந்திருக்கலாம், தூங்கி கொண்டிருந்திருக்கலாம், அசதியாக இருந்திருக்கலாம். கண்ணை திறந்து பார்த்த போது மூணு பேர் அவருக்கு முன்னால நின்னாங்க. எத்தனையோ பேர் இந்த பாதை வழியாக போயிருக்கலாம், ஆனா மூன்று பேர் அவருடைய கூடாரத்தின் முன்பு நின்றார்கள். இந்த மூணு பேரும் யாருன்னு ஆபிரகாம் தெரியாது, அந்நியர்கள். அப்ப ஆபிரகாம் போறார் அவரிடத்துல, போய் என்ன சொன்னாருன்னு சொன்னா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவுங்கள், மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் உங்கள் வழியே நீங்கள் போகலாம். இதற்காகவே அடியின் இடம் வரைக்கும் வந்தீர்கள். நல்ல கவனிங்க, நிறைய பேர் கடந்து போயிருக்கலாம் பார்த்துடுங்க, ஆனா மூணு பேர் இவனுடைய கூடாரத்துக்கு முன்னால வந்து நின்னாங்க. கடந்து போனவங்கள யாரையுமே ஆபிரகாம் கூப்பிட்டு நீ வா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லல, ஆனா மூணு பேர் இவனுடைய கூடாரத்துக்கு முன்னால வந்து நின்றார்கள். நின்றவர்களிடத்துல சொல்லுகின்றான், ஆண்டவன் மாறே நீங்க என்ன விட்டு போக கூடாது, நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், காலை கழுவிடுங்க, இந்த மரத்தாண்டல உட்கார்ந்துருங்க, நான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், அது சாப்பிட்ட பிறகு என்ன செய்யுங்க, நீங்க உங்க வழியில பிரயாணப்பட்டு போங்கள். 21 நூற்றாண்டுல இது நடக்குமாங்க? நடக்குமா? ஒரு புருஷன்கிட்ட உதவி கேட்டா புருஷன் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கணும்ல. ஒய்ஃபிட்ட கேட்கணும், ஒய்ஃப் கிட்ட கேட்டா பரவாயில்ல, உங்க குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். நான் நினைச்சேன் ஒய்ஃப் கிட்ட கேட்டா அவங்க யார்ட்டையும் கேட்க வேண்டாம் வான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, மாறி மாறி கேட்கணும் இல்லையா, கேட்டு பிறகு ஜபிக்கணும் இல்ல. தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால, யாருக்கோ உதவி செய்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும், ஜபிக்கணும் இல்ல. சிலருடைய ஜபம் தலைமுறை தோறும் இருக்கு, தலைமுறை தோறும் அந்த ஜபம். உதவியை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், ஜபித்துக் கொண்டிருப்போம். நான் ஜபிக்கிறேன், என் பிள்ளை ஜபிக்கிறேன், பிள்ளையுடைய பிள்ளை ஜபிக்கிறான், எல்லாரும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேலை இன்னும் வரல, செத்து போயிருப்பானே அவங்க. வந்து மூணு பேர் நின்னாங்களே, எத்தனை பேர் போனாங்க அந்த வழியில, அது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. கர்த்தர் அவர்களை அவனுடைய கூடாரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினபடியினால ஆபிரகாம் சொல்றாரு, அப்பம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்தார், போய் ஒரு கொளுத்த கன்றை பிடித்து சாராள்கிட்ட கொண்டு கொடுத்து சொல்றாங்க, வேகமாக அடிச்சு நீ சமைச்சிருமா, அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. சாராளை போல நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் மனைவிமார் இருக்க வேண்டும். ஒரு முறுமுறுப்பும் இருக்கல்ல அவங்களுக்கு. இப்ப வயசை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வயசே 97-98 வயசு ஆயாச்சு. அவங்க அடிச்சு அவங்க எல்லாத்தையும் செய்து அப்பத்தையும் உருமாங்கி ஆபிரகாமிட்ட கொண்டு கொடுக்கிறார். ஆனா வேதம் கொஞ்சம் ஒரு பாரபட்சம் இருக்கிறது. அப்பன் செய்தது யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்றீங்க, சந்தோஷம். கறி சமைச்சது யாரு? ஆனால் வேத வசனத்துல விருந்து கொடுத்தது யாருன்னு இருக்கு? ஆபிரகாம் தான் இருக்கு. கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் பெண்களுக்கு, ஏன்னா புகழெல்லாம் எங்க போகுது? புகழெல்லாம் யாருக்கு போகுது பாருங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா கஷ்டமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? நம்ம கஷ்டப்பட்டு புருஷன் புகழ் அடைகிறதுன்னா கொடுத்து வைக்க முடியுமா? அது விட்டு வைப்போமா? நமக்கும் இருக்குது இல்லையா? பாருங்க, சாருடைய பேர் எங்க குறிப்பிடப்படவில்லை. ஆபிரகாம் தான், உபஸ்தர் தான். கண்டுகுட்டி அடித்தது ஆபிரகாம் அல்ல, சமைத்தது ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் கொண்டு போய் கொடுத்தான். ஆபிரகாம் விசுவாசத்தில் இது வருது என்னன்னு சொன்னா, அந்நியரை உபசரித்தான். அதுல அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் உங்களுக்கு போஷிக்கணும் என்பதற்காகத்தான் என்னுடைய இடம், அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, நிறைய பேர் நடந்து போறாங்க, மூணு பேர் வாசல்ல வந்தாங்க. அதை ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க மூணு பேரும் என்னுடைய வாசல்ல வந்தது எதற்காக, நான் உங்களை உபசரிக்கணும். இதைத்தான் எப்படி ஆக்கியன் 13 அதிகாரத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, சகோதர சிநேகம், முதல் 2 வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க என்ன செய்யாதுங்க, மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததும். இப்பதான் நான் மேட்ருக்கு வரேன், நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. தயவு செய்து நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். வேத வசனம் சொல்லுது அந்நியரை என்ன செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, மிஷினரிகள் செய்தாங்க. 21 நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டருடைய அந்த தீபத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறது நம்ம தான். கவனிச்சிடுங்க, நான் இப்ப உங்களோட பேசுறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்வது யாரு, தேவன். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அந்நியரை உபசரிக்கும் போது தப்பு நடந்திருக்கா, ஏமாத்திருக்காங்களா? அந்நியரை உபசரிக்க போய் நஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அந்நியரை உபசரிக்க போய் ஜெயில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? அந்நியரை உபசரிக்க போய் வீம்பா வம்பல மாட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க, வேதவசனம் சொல்லுது அந்நியரை உபசரிங்க. அப்ப இந்த அந்நியரை உபசரிக்க வேதவசனம் சொல்லும் போது என்ன, ஒருவன் ஏமாற்றுகிறானே ஆனால் அது தீமை. அந்த தீமை கிறிஸ்து உங்களுக்கு அனுமதித்ததல்ல. ஒருவளை யோபுவை போல ஆண்டவரும் உங்களை பற்றி என்னை பற்றி அவர் சொல்லி இருக்கலாம், என் பிள்ளை அண்ணனை உபசரிப்பான். ஒருவளை பிசாசு சொல்லி இருக்கலாம், இல்ல இப்ப பாருங்க அவன் யாராவது அவனை ஏமாத்திட்டான், அவன் இந்த கான்செப்டே மாத்திருவான் பாத்துடுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், இல்ல 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 காட்னா மாத்திர மாட்டான், அவன் என் பிள்ளை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய பிள்ளை. அவனை யார் ஏமாற்றினாலும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்ட அவன் மாற்றவே மாட்டான். ஏனென்றால் அவன் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவன். இதனால தான் பரமண்டலஜம் சொல்லாதவங்க எவ்ரிடே சொல்லுங்க, உங்க ஜபம் முடிந்த உடனே பரமண்டல ஜபம் சொல்லி முடியுங்க. அந்த பரமண்டல ஜபத்துல ஒரு வார்த்தை இருக்குது, என்னது, தீமை நின்று என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஏன் தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளணும், எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அவாதான். ஏமாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அந்த வாய்ப்பு தீமை. அந்த தீமை வருவதனால் நான் நன்மை செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. நிறைய சம்பவங்கள் உண்டு பாத்துருங்க, நான் ஏமாறப்பட்டிருக்கேன் நிறைய சம்பவங்கள். அதுல ஒன்னு உங்களுக்கு சொல்றேன். பைபிள் காலேஜ்ல சென்னையில படிச்சுட்டு இருந்தோம். 1982 வருடத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம், எங்களுடைய கேம்பஸுக்குள்ள ஒரு வாலிபன் கடந்து வந்தான், கேரளாவில் உள்ள ஒரு பையன் கடந்து வந்தான். அப்ப அவன் கடந்து வந்து என்ன சொன்னான்னு சொன்னா, மலையாளிஸ் நிறைய பேர் உண்டு எங்க காலேஜில், அவங்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னான்னு சொன்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை வீட்டிலிருந்து துரத்திட்டாங்க. இதே மாதிரி சொன்னான், என்ன வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க, நான் ட்ரெயின் ஏறி இங்க வந்துட்டேன், என்ன சாப்பிட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, போய் டைரக்டர்கிட்ட கேட்டு இவனையும் நாங்கள் தங்கியிருந்த அந்த அறையில ஒரு பகுதியில அவனையும் தங்க வைத்து, இந்த பையனை எவ்ரிடே ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், ஒரு சர்ச் மீட்டிங் கூட்டிட்டே போனாங்க. நான் எல்லா இடத்துக்கும் போனேன், காரணம் என்னன்னா மலையாளத்திலிருந்து தமிழ்ல மொழி பெயர்ப்பதற்காக நான் சென்றேன். அவனுடைய சாட்சியை பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான சாட்சி. வீட்டில இருந்து அவனை துரத்தி விட்டாங்க, எதனாலன்னா இயேசு ஏற்றுக்கொண்டதுனால. ஒரு இங்கிலீஷ் பாட்டு அவனுக்கு தெரியும் பாத்துங்க, ரொம்ப ப்ரெஷியஸ் லார்ட், ப்ரெஷியஸ் லார்ட், ஒரு பியூட்டிஃபுல் சாங், அதை பாடுவான், ரொம்ப உணர்வோட பாடுவான்.
அவன் நாம் போன இடத்துல ஒரு ஆளாவது ஒரு மீட்டிங்ல அழாம இருந்ததே கிடையாது. ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தான். ஒரு நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்திட்ட நடந்துச்சு பாத்துருங்க. கூட்டு போறாங்க, நிறைய காசு கிடைக்கும், பையங்க துணி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அவனோட உட்கார்ந்து சாப்பிட்டோம், எல்லாம் செய்தோம். ஒரு நாள் காலையில இவனை காணல. அப்ப இந்த மலையாளி தம்பிமார் எல்லாரும் வந்து கேட்டாங்க, கவுனி பாத்தி அங்க வந்தானா இங்க வந்தானா? இல்ல, அவன் போயிட்டான்னு தெரிஞ்சது எப்படின்னு சொன்னா, அவன் யார் எல்லாரோடையும் பழகினானோ அவங்களுடைய ஷூ வர கிடைக்கல, ஷூஸ் எடுத்துட்டு போயிட்டான், நல்ல காஸ்ட்லி பைபிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா எனக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு என்னுடைய காஸ்ட்லி பைபிளும் என்கிட்ட கிடையாது, எனக்கு ஷூவும் கிடையாது, அதனால நான் தப்புனேன். மற்றவங்கள்ட்ட இருந்து அதுவரையும் எடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்தோம்னா, நாங்க நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்க யோசித்தோம், இயேசு நாமத்தினால இப்படி வந்து இப்படி எல்லாம் சாட்சி சொன்னான், ஜோம் பண்ணான், பாட்டு பாடினான், எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையான மனசோட தானே உதவி செய்தோம், அப்படித்தானே? அவன் என்ன செய்தான், எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் இல்லையா? சரி, சபையார் எனக்கு சொல்லணும், அன்று நான் இனி இப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தால் அது தேவனுக்கு உகந்த தீர்மானமா? நான் அப்ப என்ன செய்யணும், அந்த தீமை என்ன செய்யணும்னா மேற்கொள்ள வேண்டும் இல்லையா? எப்படி மேற்கொள்ள வேண்டும்? சரி, இன்னொன்னு கேட்கிறேன், இனி வாரவனா நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பர்சனல் இன்டர்வியூ, உன் பேர் என்ன, உன் பேர்ல எத்தனை எழுத்து இருக்குது, உன்னுடைய அப்பா வீடுங்க, உன் அப்பாவுக்கு போன் நம்பர் இருக்குதா, நான் கூப்பிட்டு பேசணும், அது வரைக்கும் இதுல இருந்தே நீ போகக்கூடாது இங்க, அதனால கையும் காலையும் கட்டி வச்சுட்டு இவனை தேடி இவனுடைய வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு என்கொயர் பண்ணி, இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீ நல்லவன் தான், சாப்பிடவான்னு சொல்லிட்டு சொல்றது சரியா? என்னங்க, விசாரிக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து புத்திபூர்வமா இருக்கணும் இல்லைங்களா? நமக்கு முன்னால் இருக்கிறது நன்மையா தீமையான அறியணும் இல்லைங்களா? சரியா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ரோமர் 12 அதிகாரத்தில் 21 வசனத்துல பவுல் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், உங்கள் வாழ்க்கையில இதை நீங்கள் உங்கள் பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாம் ஏமாறப்படாதவன் அல்ல, ஏமாறப்பட்டவன் அவன். லோத்து தன்னுடைய அண்ணன் மகன், ஆனால் அவனோ செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு போன போதும் ஆபிரகாமோ அவனுக்காக ஜெபித்தவன், யுத்தம் பண்ணினவன். அவனை ஏமாத்திருக்காங்க, அவன் ஏமாறப்பட்டவன் அல்ல, ஏமாறப்படாதவன் அல்ல, ஏமாத்திருக்காங்க. ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரும்போது, அந்நியன் என்று வரும்போது பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, நீ தீமையினாலே வெல்ல படாமல், ஞாபகத்தில் வச்சுடுங்க, தீமையினாலே வெல்லப்படாமல் என்று சொன்னால், நான் என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்று ஏழைக்கு உதவி செய்வதை நிறுத்துவேனேயானால் தீமையினால் ஜெயிக்கப்பட்டவன் நான். என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்லிக்கொண்டு அந்நியரை ஏற்றுக்கொள்வதை நிறுத்துவேனேயானால் தீமையினால் ஜெயிக்கப்பட்டவன் நான். ஆனால் பவுல் அழகாக்க சொல்லுகிறார், நீ தீமையினால் என்ன செய்யக்கூடாது, வல்லப்படக்கூடாது, தீமையை நன்மையினாலே வல்லு. அப்படி என்றால் என்ன, ஒருவன் ஏமாற்றி விட்டு போனால் என்ன, கர்த்தர் தானே இதை காண்கிறார், அவர் அநியாயம் செய்கிறதை பார்த்துக் கொண்டிருப்பாரா, அவர் எடுத்துக்கொண்டு போனதை திருப்பி தரமாட்டாரா? அப்படிதான் ஒருவேளை உங்கள்ட்ட யாராவது ஏமாத்திட்டு போறாங்கன்னு வச்சுடுங்களேன், என் தேவன் அவர் காண்கிறாரே, அவர் நீதி உள்ள தேவன் தானே, என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனவனுக்குரிய தண்டனை அவர் கொடாமல் இருப்பாரா? என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு போனதன் பொருளை மறுபடியும் எனக்கு பெற்றுக் கொள்வதற்கான பலனுக்கு கொடாமல் இருப்பாரா? அவர் நீதியின் தேவன். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், பிரியமான தேவ பிள்ளையே, ஆபிரகாம் நற்சாட்சி பெற்றான். அவர் என்னை சொல்றார், உங்களை பார்த்து என்ன பார்த்து, இயேசுவுக்காக நீ எதை இழந்தாலும் அவர் உங்களை என்ன செய்வார், திருப்பி தர வல்லவர். வேதவசனம் ஒரு நாள்ல இயேசுக்குள்ள வருவதற்கு முந்தி அவனை பத்தி சொல்லிச்சது என்னன்னு சொன்னா, அவன் ஐஸ்வர்யவான், அவன் வீட்டில் இருந்தான். ஏ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, தேவனுக்குள் வந்த பிறகு ஆபிரகாமை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுது? அந்நியனும் பாருங்க செல்வந்தன், அந்நியனும் அந்நியனும் யாருங்க? ஆபிரகாம். ஒரு செல்வந்தன், ஒரு சீமான், ஒரு வீட்டோடு இருந்தவன். அவனுக்கு கால்நடைகள் இருந்தது, ஆயிரம். அவனுக்கு நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள். தேவனை அறிவதற்கு முந்தியவன் சீமான். கர்த்தரை அறிந்த பின்பு வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியன் பரதேசி. வீட்டில் குடியிருந்தானா? எங்க குடியிருந்தான்? கூடாரங்களில் குடியிருந்தான். அவன் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் நர்சாட்சி சொல்ற, என்ன சொல்றன்னா, உனக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பையன் தான். உனக்கு இனிமே பிள்ளையே கிடைக்காதுன்னு வச்சுக்கோயன். தேவன் கேட்டார்னால் நீ கொடுப்பது அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். அவர் கொடுத்ததை எதையுமே அவர் கடன்படுகிற தேவன் அல்ல. 99 வயசுல எனக்கு பிள்ளையை தருவதற்கு, 100 வயசுல எனக்கு பிள்ளையை தருவதற்கு ஆண்டவரால் முடியுமேனால் 200 வயசுலயும் அவர் தரவல்லும். நீ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் என்னங்க, இயேசு நாமத்துல வாங்கு வாங்கு, கொடு கொடு, மேலேறு முன்னேறு, ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன், சுகத்தின் மேல் சுகம், இதாங்க கிறிஸ்தவ வாழ்வின்றைக்கு. ஆபிரகாம் சாட்சி சொல்லுகிறார், தேவன் கேட்பதை கொடுத்து விடு, அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க கை தூக்குங்க. யெகோவா ஈரே உங்க வாழ்க்கையில சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? என்ன பாட்டிலே பாடுவீங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரேன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் தான் சாட்சியல்ல. 3வது அவர் சொல்றார் என்னன்னா, அந்நியரை ஒருபோதும் உபசரிக்க மறவாதிருங்கள். வழிப்போக்கர்களை அல்ல, உங்க வீட்டுக்கு ஒருவன் வருவானே ஆனால் அவனை ஏற்றுக்கொள், அவனுக்கு உபசரிச்சு அவனை அனுப்பினது தேவன் தானே. ஏன்னா அதான் எபிரேயாக்கன் சொல்றாரு, அறியாமல் அநேகர் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த நற்சாட்சி உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லுவாங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன். ஆபிரகாமை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன இடத்த, அவர் காட்டின இடத்த பார்த்து போனால் அவனுக்கு அதை பற்றி தெரியாது போயிட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே பிள்ளையை பலி செலுத்த ஆண்டவர் கேட்டபோது கொடுத்தார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்நியர் தன் வாசலில் வந்தபோது மனைவிட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு எல்லாம் எனக்கெல்லாம் ஆண்டவர் தந்த மனைவிமார் சாராளுக்கும் பெரியவங்க. ஒத்துக்கிட்டீங்களா? யாராவது வாயத்திலும் தைரியம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். என்னுடைய மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இயேசபேல் என்று மனசுல சொன்னீங்கன்னா எனக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. சத்தமா சொன்னீங்கன்னா என்னோட உங்களுக்கு சாம்பார் கிடைக்காது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் யாரிடத்திலும் கேட்கல. அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு நீங்க வந்தது நான் உங்களை உபசரிப்பதற்காக தான் வந்தேன். வெயிட், நான் போறேன், எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிறேன். அந்நியரை உபசரி. இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. உங்களை அநேகர் என்னை பார்த்து சொல்லலாம், உங்களை பார்த்து சொல்லலாம், கடினமாய் உழைத்தவன் யாருக்கு, எல்லாவற்றையும் இழந்தவன் யாருக்கு, அந்த யாருக்கு என்கிற இடத்துல தேவனுக்கு என்று சொல்லுவார்களே ஆனால் நீங்களும் நானும் நற்சாட்சி பெற்றவர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை நம்பினால் செல்வம் சுதந்திரம் சொத்து சுகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆபிரகாமின் நற்சாட்சி எங்களுக்கு ஒரு சவாலாக விளங்கினதற்காக நன்றி தகப்பனே. நீர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு அவன் கடந்து போனான். தன் ஒரே பிள்ளையை கேட்டபோது பலி செலுத்த முன்வந்தான். தன்னுடைய இடத்திற்கு அந்நியர்கள் வந்தபோது அவர்களை உபசரித்தான். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் ஆபிரகாமிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த இந்த 3 காரியங்களையும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்புகிறவர்கள்,
எங்களால் போஷிக்கப்படவும் எங்களால் அவர்கள் பாதுகாக்கப்படவும் தான் அனுப்புகிறீர் ஆண்டவரே. அவர்களை நாங்கள் வெறும் கையோடு அனுப்புவோமே ஆனால் ஒருவேளை தேவ தூதர்களாக இருக்கலாமே, ஒருவேளை நீராக இருக்கலாமே, உம்முடைய ஊழியர்களாக இருக்கலாமே, அந்த தவறை நாங்கள் செய்து விடாதபடி எங்கள் இல்லத்துக்கு வருகிறவர்களே ஆண்டவரே நாங்கள் உபசரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். ஒரு நாளும் ஆண்டவரே வேதவசனம் சொல்லுகிறதை வைத்துக் கொண்டு நாங்கள் உலக ஞானத்தினாலே அதை நிறைவேற்ற முற்படாதபடிக்கு ஆண்டவரே தீமையை நாங்கள் தீமையினால் வெல்லப்படாதபடி வேண்டாம் ஆண்டவரே. உண்மைதான் எங்களை ஏமாத்திருக்காங்க, அதனால நற்கிரியை செய்யறதே ஸ்டாப் பண்ண கூடாது ஐயா. எங்களை ஏமாத்திருக்காங்க, அதனால அந்நீரை உபசரிப்பதே இனிமே நான் ரொம்ப கவனமா தான் செய்யணும்னு சொல்ல வேண்டாம் ஆண்டவரே. நீங்க ஒருவரையும் எங்களுடைய இல்லத்துக்கு அனுப்ப முடியாது ஆண்டவரே. நாங்கள் நன்மையினால் தீமையை வெல்லுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.